அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஜூலை திங்கள் 31 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் ஊடகவியலாளர்களுக்கு தொடரும் அச்சுறுத்தல்கள் குறித்து யாழ்ப்பாணத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்திக்குறிப்பு.
உண்மையாக உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியவர்கள் ஊடகவியலாளர்கள். அவர்களது சேவைகளை சிறப்பாக செய்ய விட வேண்டும். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஊடக சுதந்திரத்தை அடக்கிக் கொண்டு அங்கு நல்லாட்சியை ஏற்படுத்த முடியாது.
தன்னார்வ குழுக்கள் மீது இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு அவை எதிர்ப்பு தெரிவிப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3 மற்றும் 4 பிரிவுகள் கட்டப்படுவதற்கு எதிராக அரசியல் கட்சிகளின் ஆதரவை கோரும் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினர் அரசியல் கட்சிகளை சந்தித்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு.
இந்த கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் தற்போது எதிர்கட்சிகளாக இருப்பதாலும் மக்களை சென்று சந்தித்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதாலும் அவர்களுடைய நிலைப்பாடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
பின்னர் இன்றைய காமன்வெல்த் விளையாட்டுச் செய்திகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள் ஊடுருவ பாலஸ்தீன தீவிரவாதிகள் கட்டிய சுரங்கப்பாதைகளை போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் இஸ்ரேல் அழிக்க உறுதியோடு இருக்கிறது என்று இஸ்ரேலிய பிரதமர் பின்யாமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். இந்த வேலையை முடிப்பதற்கு இஸ்ரேலை அனுமதிக்காத எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் தான் ஒத்துக்கொள்ளப் போவது இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வேலையை முடிக்க இன்னும் சில நாட்களே தேவைப்படும் என்றும் காசாவில் இருக்கும் இஸ்ரேலிய படைகளின் தளபதி தெரிவித்திருக்கிறார். ஐநா அமைப்பின் மனித உரிமைகள் பற்றிய தலைமை அதிகாரி நாவி புள்ளி அம்மையார் காசா பற்றி கருத்து வெளியிடும்போது, காசாவில் ராணுவ தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் அனைத்துலக சட்டங்களை வேண்டுமென்றே மீறுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்.
The shelling of houses directly means a violation of Israel's obligation to protect the right to housing.
ஐநா மன்ற கட்டிடங்கள் மேலும் பாடசாலைகள், மருத்துவமனைகள், வீடுகள் மேலும் தாக்குதல்களை நடத்தியமைக்காக இஸ்ரேல் மீது போர்க்கால குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்படலாம் என்றும் நாவிப்புள்ளி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மீதும் குற்றச்சாட்டுகள் எழுப்பிய நாவிப்புள்ளி அவர்கள் இஸ்ரேல் மீதான தனது செல்வாக்கை அமெரிக்கா பயன்படுத்த தவறிவிட்டது என்றும், இஸ்ரேல் போரிலே பயன்படுத்தும் கனரக போர் ஆயுதங்களை வழங்கியதே அமெரிக்காதான் என்றும் சுட்டிக்காட்டினார். மலேசியன் ஏர்லைன்ஸ் MH17 விமானம் உக்ரைனின் கிழக்கு பிராந்தியத்தில் வீழ்த்தப்பட்ட இடத்தை டச் மற்றும் ஆஸ்திரேலிய நாட்டு தடயவியல் நிபுணர்கள் ஒருவார கால தாமதத்துக்கு பிறகு இப்போது முதற் தடவையாக போய் பார்த்திருப்பதாக ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்கான OSCE அமைப்பு அறிவித்திருக்கிறது. விமானம் வீழ்த்தப்பட்டு 2 நிறைவடைந்துள்ள இந்த கால பகுதியில் மலேசியன் பிரதமர் நஜீப் ரசாக்கும் நெதர்லாண்ட்ஸ் பிரதமர் மார்க் ரட்டியும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். உக்ரைனின் பிரதமர் ஆசனி யட்சென்யூக் சமர்ப்பித்திருந்த பதவி விலகல் ராஜினாமா கடிதத்தை உக்ரைன் நாடாளுமன்றம் ஏற்க மறுத்து நிராகரித்திருக்கிறது. கிழக்கு உக்ரைனில் நடந்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் அரசாங்க நிதி உதவி வழங்குவது என்று குறிப்பிடும் சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்ய ஆதரவு பிரிவினவாதிகளுக்கு எதிரான போருக்கு தேவையான நிதியை அங்கீகரிக்க உக்ரைன் நாடாளுமன்றம் பின்வாங்கியதாலும், தமது கூட்டணி அரசை விட்டு இரு கட்சிகள் விலகியதாலும் நாட்டின் பிரதமர் யட்சென்யூக் தமது பதவி விலகல் கடிதத்தை கடந்த வாரம் சமர்ப்பித்திருந்தார். சியராலியோன் நாட்டில் இபோலா என்ற கொடிய ஆட்கொல்லி நோய் பரவுதலை கட்டுப்படுத்துவதற்கு அவசர கால நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நோய் காணப்பட்ட மையங்கள் அனைத்தும் மருத்துவ ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு இராணுவத்தாலும் போலீசாராலும் கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றன. மக்கள் ஒன்றாக கூடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களின் சடலங்கள் அடக்கம் செய்யப்பட முன்னர் மரணம் பற்றி அதிகாரிகளுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோன்ற கடுமையான விதிமுறைகள் லைபீரியா நாட்டிலும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதர பல ஆப்பிரிக்க நாடுகளின் எல்லைகளில் பயணிகள் அனைவரும் பரிசோதனை செய்யப்பட்ட நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேற்கு ஆப்பிரிக்க வட்டக நாடுகளில் இதுவரை சுமார் 730 ஈபோலா என்ற கொடிய ஆட்கொள்ளை நோயினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். திபெத் நாட்டு பௌத்தர்களின் மிக மூத்த மதகுருவான ஷமார் ரின் ரோச் அவர்களின் இறுதிச் சடங்குகளில் நாடு கடந்த நிலையில் வாழும் ஆயிரக்கணக்கான திபெத்தியர்கள் கலந்து கொண்டார்கள். ஜெர்மனியில் காலமான ஷமார் ரின் ரோச் அவர்களின் சடலம் நேபாளத்துக்கு கொண்டுவரப்பட்ட முதலில் அனுமதி மறுத்த நேபாள அரசு, பின்னர் நேபாளத்தின் காத்மாண்டோவில் அவர் நடத்தி வந்த மடாலயத்தில் உடல் தகனம் செய்யப்பட அனுமதி வழங்கியது. சீனாவின் வற்புறுத்தலுக்கு நேபாளம் பணிந்து நிறுத்தால் கண்டனங்கள் எழுப்பப்பட்டன. திபெத்தை கட்டுப்படுத்தி வரும் சீனா நாடு கடந்து வாழும் திபெத்திய பௌத்த தலைவர்களால் தமது கட்டுப்பாட்டுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சுவது இதிலிருந்து தெரிய வந்திருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் இலங்கை குறிப்புகள். யாழ்ப்பாண ஊடகவியலாளர்கள் கடந்த வாரம் ஊடகப் பயிற்சிக்கு செல்லும்பொழுது இராணுவத்தினரால் தடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொதுவாகவே இலங்கையில் ஊடகவியலாளர்களுக்கு எழும் அச்சுறுத்தல்களை கண்டித்தும் யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். அங்கு சென்றிருந்த பிபிசியின் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் குறிப்பு.
இலங்கையின் வடக்கே ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் மற்றும் வன்முறைகளை எதிர்த்தும் அவற்றுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் யாழ்ப்பாணத்தில் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. நாட்டின் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள ஊடக அமைப்புகள் இணைந்து இதற்கான அழைப்பை விடுத்திருந்தன. வடக்கில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்களும் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தினரும் சுதந்திர ஊடக அமைப்பினரும் தெற்காசிய சுதந்திர ஊடக அமைப்பினரும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து யாழ் ஊடகவியலாளர் வினோஜித் அவர்கள் இங்கு விளக்கம் அளித்தார்.
மிகுந்த அச்சுறுத்தல் மிகுந்ததாக மாறியிருக்கிறது. பல ஊடகவியலாளர்கள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். மறுபக்கம் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் மிகுந்த உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எமது சக ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமல்ராஜன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடங்கிய ஊடகங்கள் மீதான தாக்குதல் அல்லது படுகொலை சம்பவங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய சக தோழர்கள் எங்கள் கண்முன்னால் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். பலர் கடத்தப்பட்டார்கள். பலர் காணாமல் போனார்கள். அவர்கள் தொடர்பான தகவல்கள் இன்று வரை அவர்களது குடும்பத்துக்கு கிடைக்காத நிலையிலே அவர்கள் தொடர்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீண்ட மௌனத்தையே பதிலாக தந்திருக்கின்றது. 3 தசாப்த கால போர் நிறைவடைந்து ஸ்ரீலங்கா அதிகரித்துள்ள ஊடக வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன. இத்தகைய அச்சுறுத்த சூழலிலே எமது தொழில் ரீதியான அறிவை பெறுவதற்காக கடந்த 25ஆம் தேதி ஜாகுடாண்டிலிருந்து 16 ஊடகவியலாளர்கள் கொழும்புக்கு சென்றிருந்தார்கள். அந்நிலையிலே 2 வாகனங்களில் சென்று அவர்களை கஞ்சாவை கடத்தினார்கள் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத் ஊடகங்கள் மீதாவது கரைபடிய செய்கின்ற ஒரு இழி நடவடிக்கை செய்திருக்கின்றது
என்றார் யாழ் ஊடகவியலாளர் வினோஜித் அவர்கள். சுதந்திர ஊடக அமைப்பின் இணைப்பாளர் சுனில் ஜெயசேகர் அவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தார்.
சாமகாமி நிதாச சடக்குதியர் பவத்திக்கிற விசுவாசம் ஹேமோத்துல திபுனா ஏதுல மே பிரதேச ஜனமாதவேதின்ற நிதாசை கட்டுவதுக்கிற நோஷ பரிசர லபேக்கில் திபுனா.
யுத்தத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்ட இந்த வடபகுதியில் யுத்தத்தின் பின்னர் அமைதி ஏற்படும் என மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஊடகங்கள் மீதான அடக்குமுறை அதிகரித்திருக்கின்றது. வடபகுதி ஊடகவியலாளர்கள் தமது தொழில் பயிற்சிகளை கூட பெற முடியாத அளவுக்கு அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அடக்குமுறைக்கு எதிராகவே இன்று வடக்கையும் தெற்கையும் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்றோம் என்றார் சுனில் ஜெயசேகர் அவர்கள். இங்கு உரையாற்றிய தெற்காசிய சுதந்திர ஊடக அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் லக்ஷ்மண் குணசேகர் அவர்கள் இலங்கையில் அடக்குமுறைக்கு உள்ளாகியுள்ள அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் குரல் கொடுக்கப்படுகின்றது என குறிப்பிட்டார். ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் உள்ளிட்ட அனைத்து அடக்குமுறைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் திருச்செல்வம் அவர்கள் ஊடகங்களை அடக்கிக் கொண்டு நாட்டில் நல்லாட்சி நடத்த முடியாது என கூறினார்.
அரசாங்கம் ஊடகவியலாளரை எதிரியாக பார்க்கின்றது. உண்மையாக உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியவர்கள் ஊடகவியலாளர்கள். அவர்களது சேவைகளை சிறப்பாக செய்ய விட வேண்டும். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஊடக சுதந்திரத்தை அடக்கிக் கொண்டு அங்கு நல்லாட்சியை ஏற்படுத்த முடியாது. இதை அரசாங்கம் அறிந்து கொள்ள வேண்டும்
என்றார் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் திருச்செல்வம் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கையில் இயங்கி வரும் தன்னார்வ நிறுவனங்கள் ஊடகங்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் விதித்த சில கட்டுப்பாடுகளை எதிர்த்து இலங்கை தன்னார்வ அமைப்புகளின் ஒன்றியம் இன்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. இதுகுறித்த செய்திக் குறிப்புடன் கொழும்பில் உள்ள செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
அரச சார்பற்ற நிறுவனங்கள் தனது அங்கீகரிக்கப்பட்ட யாப்புக்கு அமைய மாத்திரமே செயற்பட வேண்டுமென பாதுகாப்பு அமைச்சினால் விதிக்கப்பட்டுள்ள உத்தரவொன்றை வாபஸ் பெறுமாறு அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஒன்றியம் இன்று அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 74 அதிகமான அரச சார்பற்ற நிறுவனங்கள் இன்று கொழும்பில் நடத்திய கூட்டமொன்றையடுத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதன் பின்பு நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பொன்றின் போது உரையாற்றிய காணாமல் போனோரின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ கருத்துக்களை தெரிவித்த போது அரச சார்பற்ற நிறுவனங்களை கண்காணிப்பதற்கான சட்டங்கள் எதுவும் எமது நாட்டில் இல்லை என்று தெரிவித்த அவர் சட்டத்துக்கு மாறாக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் தெரிவித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்ய மாற்றோம் என்று தெரிவித்த பிரிட்டோ பெர்னாண்டோ நீதிமன்றங்கள் கூட அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் வழக்கு தாக்கல் செய்வதில் எந்த விதமான பலனும் ஏற்பட மாட்டாதென்றும் கூறினார். லக்மவ தியனியோ அமைப்பின் நிமல்கா பெர்னாண்டோ கருத்துக்களை தெரிவித்த போது மக்களின் நிதி மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்து வரும் அரசாங்கம் தற்போது அரச சார்பற்ற நிறுவனங்கள் பெற்று வரும் நிதியை மோசடி செய்வதற்காகவே இவ்வாறான சட்டவிரோதமான உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே இந்த உத்தரவை புறக்கணிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். சுதந்திர அரங்கு எனும் அமைப்பின் பிரதி தலைவர் வழக்கறிஞர் சுதர்சன குணவர்தன கருத்துக்களை தெரிவித்த போது அரச சார்பற்ற நிறுவனங்களை அச்சுறுத்துவதற்காக அரசாங்க உளவு துறையினரை பயன்படுத்துவதை தான் கண்டிப்பதாக தெரிவித்தார். அரசியல் யாப்பின் கீழ் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்க உளவு துறையினருக்கு முடியாதென்று தெரிவித்த வழக்கறிஞர் குணவர்தன இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். இன்று அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி டெல்லி வந்து இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசினார். இது குறித்த செய்தி குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் பாஜக கட்சியின் நடவடிக்கைகளை அமெரிக்கா வேவு பார்த்ததாக எழுந்த சர்ச்சை தொடர்பில் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஜான் கெரி, அமெரிக்கா பாதுகாப்புத்துறையின் புலனாய்வு நடவடிக்கைகள் தொடர்பில் பிரத்யேக அறிக்கை ஒன்றை அமெரிக்க அதிபர் ஒபாமா கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 3 பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஜான் கெரி இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அப்போதைய பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை அமெரிக்க அரசின் தேசிய பாதுகாப்பு அமைப்பு வேவு பார்த்ததாக வெளியான தகவல்கள் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், அமெரிக்க அதிகாரிகளின் இத்தகைய செயல் முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல என்று தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு விவரித்துள்ளதாக தெரிவித்தார். அதே கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி, அமெரிக்க புலனாய்வு துறையின் நடவடிக்கைகள் தொடர்பில் பிரத்யேக அறிக்கை ஒன்றை அமெரிக்க அதிபர் ஒபாமா கோரியுள்ளதாக தெரிவித்தார்.
In the United States that with respect to intelligence matters we do not discuss intelligent matters in public.
அமெரிக்காவை பொறுத்தவரை உளவுத்துறை தொடர்பான எந்த விவரங்களையும் நாங்கள் பொதுமேடையில் விவாதிக்க மாட்டோம். எனினும் நான் ஒன்று தெளிவாக கூற விரும்புகிறேன். இந்தியாவுடனான அமெரிக்காவின் இருதரப்பு உறவுகளை நாங்கள் மதிக்கிறோம். புலனாய்வு துறையின் எல்லா நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஒரு பிரத்யேக அறிக்கையை அதிபர் ஒபாமா கோரியுள்ளார். இதற்கு முன்னர் எந்த அமெரிக்க அதிபரும் முன்னெடுக்காத முயற்சி இது. இனிமேல் அமெரிக்காவின் அணுகுமுறை புதிதாக அமைக்கப்படும் தரத்தின் அடிப்படையில் முன்னோக்கி செல்லும் என்றார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஜான் கெரி.
டெல்லியிலிருந்து சங்கீதா. மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவருமான நிதின் கட்கரி வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவிகள் இருந்தது குறித்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்பட்டது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வீட்டில் உளவு பார்த்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் மாநிலங்களவை இன்று இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வீட்டில் அவரது படுக்கை அறையில் அதிநவீன கேட்கும் கருவி பொருத்தப்பட்டு இதனை பயன்படுத்தி ஒட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் சர்ச்சையை எழுப்பி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்றும் மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் ஆரவாரத்தில் ஈடுபட்டதால் அந்த அவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. உளவு பார்க்கப்படும் விவகாரம் தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. அத்தோடு அமெரிக்கா இந்திய அரசியல் கட்சிகள் மீது உளவு பார்த்து வருகிறதா என்று எழுப்பப்படும் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியதும் மத்திய அரசின் கடமைதான் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற எதிர்க்கட்சிகளும் நிர்பந்தம் செய்து வருகின்றன. முன்னதாக இந்த விவகாரம் இரு நாட்களுக்கு முன்னர் எழுப்பப்பட்ட போது இது தொடர்பாக அப்போது பேசிய முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கும் புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வலியுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்த புகாருக்கு முற்றிலுமாக மறுப்பு வெளியிட்டார்.
It is totally false and baseless.
இது முற்றிலும் தவறானது மற்றும் அடிப்படை ஆதாரமற்றது. முன்னதாக டெல்லியில் அமைந்திருக்கும் எனது இல்லத்தில் என்றார்கள். பின்னர் அதை மாற்றி மும்பையில் இருக்கும் என்னுடைய இல்லத்தில் என்றார்கள். இந்த விவகாரம் தொடர்பான செய்திகள் அனைத்துமே தவறு, அடிப்படை ஆதாரமற்றவை என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இது போதுமான விளக்கமாக இருக்கும் என்றும் கருதுகிறேன் என்றார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. இந்த மறுப்பு செய்தியை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்த பின்னரும் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் இந்த விவகாரம் தொடர்பான சர்ச்சை நீடித்து வந்ததை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் உரையாற்றிய போது அதற்கு விளக்கம் அளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தி ஊடகங்களில் அச்சிடப்பட்ட அனைத்தும் தவறானவை, அடிப்படை ஆதாரமற்றவை. மேலும் நிதின் கட்கரி வீட்டில் அவரது படுக்கை அறையில் அதிநவீன கேட்கும் கருவி பொருத்தப்பட்டு ஒட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு அவரே மறுப்பு தெரிவித்து வருகிறார். இதனால் இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ள தேவை இல்லை என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். உளவு பார்ப்பதாக ஊடகங்களில் வெளியாகும் அனைத்து செய்திகளும் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய அரசு மறுப்பு தெரிவித்து வரும் சமயத்திலும் இன்று காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் முகாந்திரமாக அப்போது பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறிய விளக்கத்தை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது குஜராத் மாநிலத்தில் நிலவிய உளவு பார்க்கும் கலாச்சாரம் தற்போது நாடு முழுவதும் பரவி வருவதாக குற்றம் கூறினார்கள். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை நாடாளுமன்றத்தில் சர்ச்சைகள் தொடரும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டங்களை எதிர்த்து வரும் அணுசக்தி எதிர்ப்புக்கான மக்கள் அமைப்பு என்ற அமைப்பினர் நேற்றும் இன்றும் சென்னையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்து தங்கள் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கோரி வருகின்றார்கள். இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையில் உள்ள நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மூன்றாவது நான்காவது அணு உலைகளை திறக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கூடங்குளம் அணு உலையில் தற்போது இரண்டு யூனிட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றில் ஒரு யூனிட்டில் மின் உற்பத்தி துவங்கப்பட்டுள்ளது. மேலும் இரண்டு யூனிட்டுகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கூடங்குளம் அணு உலைகளுக்கு எதிராக நீண்டகாலமாக அப்பகுதியில் போராட்டத்தை நடத்தி வரும் அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான சுப உதயகுமார் தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து மூன்றாவது நான்காவது அணு உலைகளை நிறுவக்கூடாது, முதல் இரண்டு அணு உலைகள் பற்றி ஒரு சார்பற்ற சுதந்திரமான விசாரணை வேண்டும், இந்தியாவின் அணுசக்தி கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பி எஸ் ஞானதேசிகன், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நல்லக்கண்ணு ஆகியோரை இன்று அவர் சந்தித்து தனது கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். நேற்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினையும் உதயகுமார் சந்தித்தார். காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளின் அணு உலை ஆதரவு நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த நிலையில் அவர்களை சந்தித்திருப்பது ஏன் என உதயகுமாரிடம் கேட்டபோது,
இந்த கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் தற்போது எதிர்கட்சிகளாக இருப்பதாலும் மக்களை சென்று சந்தித்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதாலும் அவர்களுடைய நிலைப்பாடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆளும் கட்சியாக இருந்தபோது அவர்கள் அரசினுடைய அரசு துறைகளுடைய கொள்கைகளை ஏற்று அதற்கேற்ப வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது மக்கள் மத்தியிலே சென்று அரசியல் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதற்குரிய மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். எனவே அவர்களையும் சென்று சந்திப்பது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை 3-4 என்ற விரிவாக்கம் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எடுக்க சொல்கிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக்கினோம். அவர்கள் கவனமாக பொறுமையாக கேட்டார்கள். அப்படி ஒரு கருத்து பரிமாற்றத்தை தொடங்குவதே ஒரு வெற்றி என்று நாங்கள் நினைக்கிறோம். நாளடைவில் மக்கள் மத்தியிலே உள்ள அழுத்தமும் சேரும் போது நிச்சயமாக நிலைப்பாடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது
என்று தெரிவித்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அணு உலைகளை ஆதரித்து வந்திருக்கும் நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரான பி எஸ் ஞானதேசிகன் போராட்டக் குழுவின் தலைவரான உதயகுமார் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். உதயகுமாரை சந்தித்த பிறகு இந்த சந்திப்பு குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய ஞானதேசிகன்,
அதாவது காங்கிரஸ் கட்சியை தாக்குவதே தான் நோக்கமாக வைத்திருந்தீர்களே தவிர இதை பற்றி எங்களோட பேச வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை தான் தாக்கி கொண்டிருந்தீர்கள். இப்படி வந்து நீங்கள் முதல்ல வந்து விளக்கங்கள் எல்லாம் எங்களிடம் சொல்லி இருக்கலாம் என்றுதான் நான் சொன்னேனே தவிர, அதனால் நல்ல விளக்கங்கள் என்றால் அணுகுமுறை நிலையம் ஆரம்பிப்பதிலே தவறில்லை என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆகவே அந்த கருத்தை நான் சொன்னேன். அதற்கு அவர் இப்ப சில விளக்கங்களை சொன்னால், அந்த விளக்கங்களின் அடிப்படையில் எழுத்துப்பூர்வமாக நான் ஒரு ஐந்தாறு கேள்விகளை கேட்டு இதற்கான பதிலை கேட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு கட்சியோடு பேசிதான் நாங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறேன்
என்று குறிப்பிட்டார். எத்தனை அரசியல் கட்சிகளை தம் பக்கம் இழுக்க முடியுமோ அத்தனை அரசியல் கட்சிகளை இழுப்பது சாதகமாக இருக்கும் என்ற நோக்கிலேயே தற்போது அனைத்து கட்சியினரையும் சந்தித்து வருவதாக உதயகுமார் தெரிவித்துள்ளார்.
எங்களுடைய நிலைமை இந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ளே தான் வேலை செய்தாக வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஆயுத போராட்டத்திலோ வன்முறையிலோ நம்பிக்கை இல்லாதவர்கள். எத்தனை அரசியல் கட்சிகளை நம் பக்கம் இழுக்க முடியுமோ அத்தனை அரசியல் கட்சிகளை இழுப்பது நமக்கு சாதகமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இவர்களுடைய நிலைப்பாடு மாறலாம். அப்படி வரும்போது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் அவர்கள் தான் இருப்பார்களே தவிர எங்களை அது எந்த விதத்திலும் பாதிக்காது. எங்களுடைய போராட்டம் தொடரும்.
இதுவரை முன்னாள் அமைச்சர் ஜி கே வாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரை சந்தித்திருக்கும் உதயகுமார் தமிழக முதலமைச்சரை சந்திக்க முயன்று வருவதாகவும் தெரிவித்தார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். பத்தாண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தை உலுக்கிய சம்பவம் கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்து. இதில் 90 அதிகமான மாணவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்த வழக்கில் தீர்ப்பு குறித்து நேற்றைய தமிழோசையில் கேட்டோம். இந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தின் பள்ளிக்கூடங்களில் பாதுகாப்பு அம்சங்களில் முன்னேற்றம் ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா என்று கல்வியாளர் எஸ் எஸ் ராஜகோபாலன் அவர்களை கேட்டேன்.
இந்த சம்பவத்திற்கு பிறகு ஓலை கூரைகள் எல்லாம் மாற்றப்பட்டன. மாற்றப்படுவதற்கும் பல நாட்கள் ஆயின. ஆனால் இறப்புகள் தொடர்கின்றன. தீயினால் இல்லாவிட்டாலும் பள்ளியிலே இருக்கின்ற மூடப்படாத தொட்டிகள், தண்ணீர் தொட்டிகள் அல்லது கழிவறை தொட்டிகள், இதில் விழுந்து மாணவர்கள் இறந்திருக்கின்றார்கள். மற்றும் பல விதத்திலும் மரணங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆகினால உணவுல நஞ்சு கலந்து இருப்பது இதெல்லாம் இருக்கிறது.
பொதுவாக ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்பதற்கு இந்த சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு போன்ற அம்சங்களுக்கு சரியான ஒரு முன்னுரிமை தரப்படவில்லை என்ற நிலை நீடிக்கிறது என்று சொல்கிறீர்கள்.
ஆமா, அந்த சேஃப்டியை பற்றிய ஒரு புரிதல மிக குறைவாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பு என்பது தனி மனிதனுடைய பொறுப்பு என்ற முறையிலே தான் இருக்கின்றதைய நிறுவனத்தின் பொறுப்பு, அரசின் பொறுப்பு என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. விபத்து ஏற்பட்டதுனாக்க அந்த விபத்திற்கான காரணத்தும் வந்து அந்த விபத்திற்கு உட்பட்டவர் தான் என்று தான் சொல்லுகின்றார்களே ஒழிய அது ஒரு
பரந்துபட்ட பொறுப்பு என்பது இல்லை என்கிறீர்கள்.
ஆமாம்.
அப்படி என்றால் இந்த நீங்கள் சொன்னீர்கள் கூரை கட்டிடங்கள் அகற்றப்பட்டன, கூரைகள் அகற்றப்பட்டன என்று. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் கூரை கட்டிடங்கள் இல்லை, எல்லாமே ஒரு நிரந்தரமான பக்காவான கட்டிடமாக இருக்கின்றது என்று சொல்ல முடியும்.
கட்டிடம்னு சொல்ல முடியாது. டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்குது. அது ஓலை கூரைகள் தான் அகற்றப்பட்டன. வேறு வகையான கூரைகள் தொடர்ந்து தான்
இருக்கின்றன.
ஸ்ட்ரக்சர் என்று மாறவில்லை.
வேறு வகையான கூரைகள் என்றால் என்ற எதை சொல்லுவாங்க?
ஆஸ்பெஸ்டாஸ் கூரை இருக்கும், ஓட்டு கூரையா இருக்கும்.
ஆஸ்பெஸ்டாஸ் என்பது சுகாதார கேடை விளைவிக்கின்ற ஒரு பொருள் என்று மேலை நாடுகளிலே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை இன்னும் அங்கே அனுமதிக்கிறார்களா?
அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது காரணம் அதுதான், மலிவானது, எளிதாக கிடைக்கக்கூடியது என்ற முறையில மாற்று கூரையாக அதை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பரவலாக அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அது முழுமையாக இல்லை என்று சொல்ல முடியாது.
தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது நிலவரம்?
தனியார் பள்ளிகளில் இரு வகை உண்டு. ஒன்று உதவி பெறும் பள்ளிகள், இன்னொன்று தன்னிதி பள்ளிகள். பொதுவாக தனியார் பள்ளிகள் என்றால் தன்னிதி பள்ளிகளை தான் பார்க்கின்றோம். அவர்களுக்கு மாணவர்களை பெற்றோர்களை ஈர்ப்பதற்கு அங்கிருக்கின்ற வசதிகள் முக்கியம். அதனால அவர்கள் நல்ல கட்டிடத்தை கட்டுகின்றார்கள், ஏர் கண்டிஷன் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அங்கேயும் வாகன விபத்துகள் நிறைய ஏற்படுவது இந்த தன்னிதி பள்ளி வாகனங்களில் தான். ஏனென்றால் நல்ல ஓட்டுநர் கிடையாது, கூட அந்த ஓட்டுநருக்கு உதவியாளர் கிடையாது. ஆக வேகமாக ஓடுதல், ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக பல மாணவர்களை அழைத்து வருவதற்கு 2-3 முறை போக வேண்டியிருப்பதனால வாகன விபத்துகளிலே இறப்பவருடைய பள்ளி குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒரு விபத்து ஏற்படுகின்றது.
சென்னையிலே சமீபத்தில் தனியார் பள்ளி ஒன்றிலே நீச்சல் குளத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் ஒரு விபத்து ஏற்பட்டதாக கூட படித்த ஒரு
நீச்சல் குளம் என்பது பெற்றோர்களை இழுப்பதற்காக கட்டப்பட்டதே ஒழிய அந்த நீச்சல் குளம் இருந்தால் அந்த நீச்சல் பயிற்சி கொடுப்பதற்கான தகுதி பெற்ற ஆட்கள் இருக்க வேண்டும், பாதுகாப்பு முறைகள் எல்லாம் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருப்பதில்லை. பேருக்கு ஒரு நீச்சல் எங்கள் இதில் இருக்க நீச்சல் குளம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச நீச்சல் போட்டு வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீச்சல் குளங்கள் கூட பல பள்ளிகளில் பார்க்கலாம். ஆனால் அங்கு பயிற்சியாளர் சரியான பயிற்சியாளர் இருக்க மாட்டார். ஆகையினாலே தான் இந்த விபத்துகள் நீச்சல் குளத்தில் நிறைய ஏற்படுகின்றது. அதை விட பள்ளிகளில் இந்த கழிப்பறை இந்த இது இருக்குல்ல ட்ரைனேஜ் இதெல்லாம் அதில் விழுந்து நிறைய குழந்தைகள் சாகிட்டார்கள். அதுவும் எல்லாம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்புக்குள் இருக்கின்ற குழந்தைகள்.
காமன்வெல்த் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள தமிழக தொடரோட்ட வீரர் ஆரோக்கிய ராஜை கிளாஸ்கோவில் சந்தித்து பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தமிழ்நாட்டிலிருந்து திருச்சி மாவட்டம் வழுதியூர் கிராமத்திலிருந்து என் பேர் ஆரோக்கிய ராஜீவ். காமன்வெல்த் கேம்ஸில் 4x400 ரிலே கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறேன்.
400 மீட்டர் தொடரோட்டத்துக்காக உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு தயார்படுத்தி வச்சுருக்கீங்க?
2012 நான் 46 ஓடினேன். ஸோ அதனால் என்னை கேம்பில் இந்தியா கேம்பில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே எடுத்துகிட்டு எனக்கு இப்போ 1.5 இயராக ரொம்ப கடுமையான ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் லக்னோவில் 46.1 என்னோடய பெஸ்ட் டைமிங் ஓடவும் என்னை இந்த ரிலேவுக்காக என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க.
இதற்கு முதல் என்னென்ன வகையான போட்டிகளில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க?
ஃபஸ்ட் டைம் 2013 ஏசியன் கிராண்ட் பிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு 3 காம்படிஷன் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு கிராண்ட் பிக்ஸில் நான் சில்வர் மெடல் எனக்கு கிடச்சிது. அதே 1 வீக்கில் தாய்லாண்டில் எனக்கு செகண்ட் கிராண்ட் பிக்ஸ் இருந்துச்சு, அதில் நான் கோல்டு மெடல் எடுத்துட்டு. அப்புறம் ஸ்ரீலங்காவில் கிராண்ட் பிக்ஸில் நான் கோல்டு எடுத்தேன். அப்புறம் இந்தியாவில் ஓப்பன் நேஷனல்ஸ் நிறையா தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறேன். இந்த வருஷத்தில் எனக்கு டைமண்ட் லீக் அப்படின்னு கத்தார் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் டைமண்ட் லீக் நடந்துச்சு, அதில் நான் 3வது இடம் பெற்றிருக்கிறேன். இதுக்கு மேலே காமன்வெல்த் செலெக்ஷன் ஆகிறதுக்காக லக்னோவில் நேஷ்னல் காம்படிஷன் நடந்துச்சு. ஸோ அதில் நான் என்னோடய பெஸ்ட் டைம் ஓடி 4x400 ரிலே கலந்துக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன்.
உங்களுடைய குடும்ப பின்புலத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் வழங்கப்படுத்துங்களேன்.
எங்கள் அப்பா பேர் சவுந்தரராஜன், அம்மா பேர் லில்லி சந்திரா. எனக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. எங்கள் அப்பா டிரைவர் வேலை பார்க்குறாரு, எங்கள் அம்மா வீட்டில் ஒர்க் பண்ணுவாங்க.
உங்களுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இதெல்லாம் எப்படி அமைஞ்சது?
லால்குடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ அங்கே எனக்கு ஸ்போர்ட்ஸ் என்னோடய சீனியர்ஸ் எல்லாமே நல்ல ஸ்போர்ட்ஸ். ஸோ அவங்கள பார்த்து அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணேன். டிவிஷனல் வரைக்கும் சாம்பியன்ஷிப் எடுத்தேன். பட் என்னால் ஸ்டேட்டில் ப்ளேஸ் பண்ண முடியல, அதுக்கான போதுமான வசதி இல்லை. ஸோ அதனால் நான் வேலை தேடி போக வேண்டியதாகிடுச்சு.
அப்போ நீங்கள் கல்லூரி படிப்பை விட வேண்டி வந்துச்சு அப்படியா?
கல்லூரியில் பாதி தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி நான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். ஸோ அதில் எனக்கு 8th பொசிஷன் கிடச்சிச்சு. ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் கோச்சிட்ட நான் கேட்கும்போது, இல்லைடா அதுக்கு நல்லா சாப்பிடணும், நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு வேலை வாங்கினா எனக்கு நல்லா இருக்கும், ஸோ அதை வச்சு என்னால் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கல்லூரியை விட்டுட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணேன்.
ஸோ இப்போ நீங்கள் ஒரு இராணுவ வீரர்,
இப்போ அவில்தார் போஸ்டிங்கில் இருக்கிறேன். எம்ஆர்சி மதராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. 2 இயர் ஆர்மியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் 2012 சென்னையில் நடந்த ஓப்பன் நேஷனலில் என்னால் கோல்டு மெடல் வாங்க முடிஞ்சது.
தமிழ்நாட்டில் பயிற்சி எடுத்துருக்கிறீங்க, அது நேரம் லக்னோவில் போய் பயிற்சி எடுத்துருக்கிறீங்க, அது நேரம் தற்பொழுது இங்கே வந்து கிளாஸ்கோ மைதானத்தில் நீங்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டுருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற வசதிகளுக்கும் இந்த வசதிகளுக்கு இடையில் என்ன பெரிய வித்தியாசம் தெரியுது?
வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் கிளைமேட்டை தான் சொல்லணும். பட்டியாலாவில் வந்து கிளைமேட் அப்படின்னு சொன்னால் குளிர் அடித்தா -2 டிகிரியில் குளிர் அடிக்கும், வெயில் அடித்தா 47-48 டிகிரியில் அடிக்கும். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் போகணும் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ட்ராக் வந்து சரியாக அமையலை. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கொடுத்துருந்தா நாங்கள் எங்களால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். லக்னோவில் எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து டிகிரி 50 டிகிரி. ஸோ அங்கே எங்களால் நாங்கள் வெளியில் வந்தாலே எங்களுக்கு வேர்வை வந்துடும். வாம் பண்ணதை விட எங்களுக்கு அதிகமான எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல காம்படிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்டோரு அந்த மாதிரி ஒன்று ஒரு நல்ல ட்ராக்ல எங்களுக்கு குவாலிஃபை டைமிங் பண்ணுறதுக்காக எங்களுக்கு சான்சஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்னும் உங்களுக்கு என்னென்ன வகையான வசதிகள் இருந்தால், ஒத்துழைப்புகள் இருந்தால் இன்னும் மேலே போகலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
எங்கள் தோல் மேலே தட்டி கொடுத்து நான் உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம், நீங்கள் நல்லபடியாக ஓடுங்க, உங்களோட மைனஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு, அதாவது ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒரு அத்லட்ஸை வந்து பார்த்து கலந்து உரையாடிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாருமே வந்து மேலே போக 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 கம்மியாகிட்டே போயிடுது. ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட டைரெக்டாக வந்து பேசினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
தமிழக தொடரோட்ட வீரர் ஆரோக்கிய ராஜ். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை என்னுடைய இன்றைய நிகழ்ச்சியையும் என்னுடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் என்னுடைய இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் நேர்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.